நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கீத பொன்கலன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப இலங்கையில் வந்து ராஜபக்சர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளார்கள். இப்ப மக்களின் ஏகோபித்த ஆதரவு எங்களுக்கே உள்ளதுங்கிறத காட்டி போர்க்குற்றம், மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள்லேருந்து இனி சர்வதேச சமூகம் ஒரு மென்மையான போக்கை எங்கள் மீது கையாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை சர்வதேச சமூகத்திற்கு அவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்கலாமோ?
மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் நவம்பர் மாதம் அமைந்ததிலிருந்து, கோத்தபாய ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து, இலங்கை அரசாங்கம் சர்வதேச அழுத்தம் பற்றி பாரிய ஒரு கவனம் செலுத்தியதாகவோ அல்லது தொடர்பாக ஒரு கரிசனையை வெளிப்படுத்தியதாகவோ நான் நினைக்கவில்லை. ஆகவே தேர்தல் தொடங்குவதற்கு முன்னரே அல்லது தேர்தல் முடிவுகள் வெளிவதற்கு முன்னரே அவர்கள் தொடர்பாக ஒரு அலட்சியமான ஒரு போக்கு அவர்களிடம் காணப்பட்டிருந்தது. ஆகவே தேர்தல் முடிவு அவர்களுக்கு மனோபாவ ரீதியாக ஒரு அதிகரித்த நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற பின்னணியில் அதை பல்வேறு மட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தினாலும் அந்த விடயத்தை பயன்படுத்தி சர்வதேச சமூகத்தை எதிர்கொள்வார்கள் என்கின்ற ஒரு அவசியம் அவர்கள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆகவே தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய சர்வதேச சமூகம் தொடர்பான நடவடிக்கைகள் ஒரே விதமாகவே இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
சரி, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஜெனீவா மனித உரிமை சபையில் 2015 அதாவது சுமார் 5 முன் நிறைவேற்றப்பட்ட 31 அந்த தீர்மானத்தில் 13வது திருத்த சட்டத்தை இலங்கை அரசு முழுமையாக நிறைவேற்றி அரசியல் தீர்வுக்கான ஆரம்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோன்னா அந்த தீர்மானத்தோட கதி அவ்வளோதானா?
நிச்சயமாக. ஏனெனில் 2015 அந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அரசாங்கமே கூட அது தொடர்பில் பாரிய ஒரு நடவடிக்கைகள் எதனையும் எடுத்ததாக இல்லை. கோத்தபாய ஜனாதிபதியாக வந்த போது உடனடியாகவே கூறியிருந்தால் அதிகார பரவலாக்கல் என்கின்ற ஒரு விடயம் பற்றி தான் கவனம் செலுத்தப் போவது இல்லை. ஏனெனில் சிறுபான்மையின் மக்கள் இருக்கின்ற இந்த கட்டமைப்புக்குள் திருப்தியாக வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற தோரணையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதுக்கு புறம்பாக அதிகார பரவலாக்கல் என்பதில் அவருக்கு பாரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கவும் இல்லை. ஆகவே இந்த தேர்தல் முடிவு, பாராளுமன்ற தேர்தல் முடிவு வருவதற்கு முன்னரே அதிகார பரவலாக்கல் என்ற விடயத்தில் இந்த அரசாங்கம் எந்தவிதமான கவனத்தையும் செலுத்தி இருக்கவில்லை, எதிர்காலத்திலும் செலுத்தி இருக்கும் என்கின்ற ஒரு போக்கை அவர் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய ஒரு சவால், சிறுபான்மையினரை பொறுத்தவரையில் புதிய சவால் என்னவெனில், இப்ப இந்த அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மை அளவுக்கு 145 ஆசனங்கள் இருக்கின்றன. அவர்கள் அதை 150-152 மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் போதுமான ஒரு எழுப்பு இருக்கின்றது. ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் வெற்றியடைந்த இபிடிபி கட்சியினர் அங்கஜனுடைய வாக்கு, அதுக்கு புறம்பாக கருணாவுடைய வாக்கு போன்றவற்றை ஒன்றாக சேர்த்து அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற பலத்தை 150 அதிகமாக ஆக்கிக் கொள்ள முடியும். அது 3-2 பெரும்பான்மை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கும். அதற்கு புறம்பாக உடனடி நிலையில் 59% ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருப்பதாக எங்களுக்கு இப்ப இந்த தேர்தலில் இருந்து தெரிகின்றது. ஆகவே புதிய அரசியலமைப்பை ஒன்றை தோற்றுவிப்பதற்கான அடித்தளம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் 5 விடப்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு விடயம் என்னவெனில், இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதாகும். ஆக குறைந்தது 19வது திருத்தத்தையாவது அவர்கள் இல்லாமல் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அந்த நடவடிக்கையுடன் மட்டும் நின்று விடுவார்களா அல்லது முழு அரசியலமைப்பை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்களா என்கின்ற முக்கியமான ஒரு கேள்வியாகும். என்னுடைய அபிப்பிராயத்தின் படி முழுமையாக இந்த அரசியலமைப்பை மாறுவதற்கான ஒரு முதலாவது நடவடிக்கை அல்லது முதலாவது ஸ்டெப் ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததிலிருந்து.
சரி, அப்படி நீங்க சொல்றத பார்த்தா இப்போ ராஜபக்ஷ ஆட்சி மிகவும் வலிமையாக அமைகிறது. இப்போ 3x வாக்குகளை பெற்று அமைகிறது. இப்போ தமிழர் பலம் சிதறடிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் இனி அரசியல் தீர்வு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து தமிழர் மக்கள் மத்தியில் இருக்கிறத நம்மால் கேட்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு அச்சம் வந்து ஒரு நியாயமான அச்சம் தானே? அப்போ
நிச்சயமாக நியாயமான அச்சம். ஏனெனில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து அரசியல் தீர்வு என்ற விடயம் தொடர்பான ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. அதன் காரணமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அச்சமும் ஒரு கரிசனையும் ஒரு கவலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கவலையும் அச்சமும் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுடன் அதிகரித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
அப்படி அதே மாதிரி இப்ப முஸ்லீம் மக்களை எடுத்துக்கொண்டால், இப்ப ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பின்னர் தாங்கள் குறிவைக்கப்படுவதாக பலரும் ஆதங்கப்படும் பின்னணியில் இன்னும் அதிகமாக முஸ்லீம் மக்கள் குறிவைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் அவர்கள் மத்தியில் நிலவுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க?
அதற்கான ஒரு ஒரு சாத்தியம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 காலமாக முஸ்லீம் மக்களுக்கு எதிரான நடைபெற்ற வன்முறைகளும் அவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற நடவடிக்கைகளும் முஸ்லீம்களுக்கு எதிரான அமைப்புகளின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டன. உதாரணமாக பொதுபல சேனா போன்ற அமைப்புகள், அந்த அமைப்புகளின் அரசாங்கத்துடன் நட்பு ரீதியாக நிலையை கொண்டிருப்பதாக தெரிகின்றது. அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு நட்பு காணப்படுகின்றது என்று தெரிகின்றது. ஆக இவ்வளவு காலமும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது, அவர்கள் எந்த விதமான பாரிய எதிர் நடவடிக்கைகளில் முஸ்லீம்களுக்கு எதிரான எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஏனெனில் பாராளுமன்ற தேர்தலோடு வருகின்றது, அந்த தேர்தலில் தாங்கள் வெற்றி அடைய வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன. காரணமாக அவர்கள் சற்று அகற்றி வாசித்ததாகவே நான் நினைக்கிறேன். ஆக இப்பொழுது இந்த இரண்டு தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்ற பின்னணியில் அவர்கள் அரசாங்கத்தின் மீது முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும்படியான அழுத்தங்களை பிரயோகிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அழுத்தத்துக்கு ஒருவேளை எங்க அரசாங்கம் பணியக்கூடும்.
இப்போ சீனாவை எடுத்துக்கிட்டா, இப்போ கடந்த காலங்கள் எல்லாம் வந்து சீனாவோட அதிக நெருக்கம் காட்டியவர்கள் ராஜபக்சேக்கள், இப்போ அமோக வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த பின்னணியில் அமெரிக்க சீன முறுகல் நிலை தொடர்கிறது, அது இன்னும் மோசமடையும் என்று பலரும் சொல்கின்றார்கள். அப்போது சீனாவுடன் இலங்கை அதே நெருக்கத்தை இன்னும் தொடரும் வாய்ப்பு இருக்கிறதா?
சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு என்ற விடயத்தை பொறுத்தவரையில் அது இன்று நேற்று ஏற்பட்ட விடயம் அல்ல. இலங்கையும் சீனாவும் மரபு ரீதியாக நட்பு நாடுகளாகும். ஆகவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே உறவில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு புறம்பாக அப்பால் பட்டு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு தொடரும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விடயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது எவ்விதம் இலங்கை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் ஒரு சமத்துவத்தை பேலன்ஸை அடைந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுமே அன்றி அமெரிக்காவை அடிப்படையாக கொண்டு சீனாவுடனான உறவு பாரிய அளவில் மாற்றம் அடையும் என்று நான் நினைக்கிறேன்.
இந்தோ பசிபிக் ரீஜன், அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தற்போது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்த்துள்ளன. இப்போ ராஜபக்சே அரசை பொறுத்தளவில் அந்த அரசை வந்து தங்கள் பக்கம் இழுக்க ஈழத்தமிழர் விவகாரத்தை அல்லது தமிழருக்கு தீர்வுங்கிற அம்சத்தை வந்து அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி அதை கைவிடுவார்கள், அதிகமாக நிதி உதவியை வழங்குவார்கள், இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடப்பார்கள், இலங்கைக்கு அழுத்தம் தரமாட்டார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
இப்போது நீங்கள் அண்மை காலமாக கடந்த 2 ஆண்டுகள் என்று பார்த்தீர்களாக இருந்தால் இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது கதைக்கின்ற அதே விதமான கொள்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் கடைபிடிக்கின்ற ஒரு போக்கை காணலாம். அவர்கள் இலங்கை உள் விவகாரங்கள் தொடர்பில் ஜனநாயகம் அல்லது அதிகார பரவலாக்கள் தொடர்பில் சில அறிக்கைகள் விடுவதற்கு புறம்பாக எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவது இல்லை. இந்த அறிக்கைகள் விடுவதும் கூட மேற்கு தேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று கூறலாம். ஆகவே எதிர்காலத்தில் அதில் பாரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. எதிர்காலத்திலும் கூட இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை அரசுக்கு சார்பாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு போக்கை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னவெனில், இப்ப நான் ஏற்கனவே கூறியது போன்று அரசியலமைப்பு மாற்றம் ஒன்று இலங்கை ஏற்படுத்துமாக இருந்தால் அதனை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மையினருக்கு எதிராக மிக தீவிரமான மாற்றங்கள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அப்பொழுது இந்தியாவுடையதும் அமெரிக்காவுடையதும் குரல் சற்று ஓங்கி ஒழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். நடவடிக்கை என்ற ரீதியில் பார்க்கின்ற போது இலங்கைக்கு எதிராக அவர்கள் பாரிய அளவில் செயல்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
இந்த பின்னணியில் இப்போ தமிழர்களுக்கு இருக்கின்ற தெரிவு என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் சூழ்நிலை மிகவும் சிக்கலான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி பெரிய ஒரு செயற்திறனுடன் நடந்து கொண்டதாக நான் நினைக்கவில்லை. அதற்கு புறம்பாக இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அந்த கட்சியினுடைய பலம் சற்று குறைவடைந்திருக்கின்றது. அதற்கு புறம்பாக எதிர்காலம் தொடர்பாக சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு போக்கு மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. அந்த பின்னணியில் இருக்கின்ற அரசாங்கம் தன்னுடைய பாராளுமன்ற பெரும்பான்மையையும் சிங்கள மக்களுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கின்ற செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்கு எதிரான பாரதூரமான சட்ட ரீதியான அல்லது அரசியலமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை கொண்டு வருவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் செய்யக்கூடிய என்று பார்க்கின்ற போது பெரிய ஒரு தெரிவு இருக்க போவது இல்லை. அது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி கீத பொன்கலன் அவர்களே.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.